தலைவர் அவர்களே, மாவட்ட நீதிபதி அவர்களே, மாண்புமிகு இந்திய நிதித்துறை இணையமைச்சர் அவர்களே, என்னுடைய ஆசிரியர் தந்தையார் அவர்களே, நமசிவாயம் அவர்களே, சட்ட உதவி மைய நீதிபதி முதுநாபன் அவர்களே, நீதிபதி பெருமக்களே, வழக்கறிஞர் தோழர்களே, நம்முடைய மாவட்ட நீதிபதி அவர்கள் என்றோடு ஓய்வு பெற்று போகிறார்கள். அவர்கள் அதிக நாட்கள் நம்முடைய நீதிமன்றத்தில் வழக்குகள் நடத்தவில்லை. நாம் அவருக்கு நிறைய தொல்லையும் கொடுத்தோம். இருந்தாலும் அவர்கள் இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டு விழாவில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நீதிமன்றம் நடக்கிற பொழுது நன்றாக நடத்தினார்கள். அதிகமான காலம் இல்லை. தஞ்சாவூருக்கு என்னமோ தெரியவில்லை, எல்லாம் ரிட்டையர் ஆகிறவங்களையா போடுறாங்க. அவங்க ரிட்டையர் ஆகி போறது அவங்க விடுபட்டு போகிறார்கள். ஆனால் ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போனதுனால நம்முடைய நிர்வாகம் சீர்கட்டு போகிறது, நீதி நிர்வாகம் சீர்கட்டு போகிறது. எப்படி நம்ம தப்பிச்சுக்கோம்? நம்ம மேல ஒரு குறையும் இல்லாமல் போய் சேரணுங்கிற கவலையிலேயே கடைசி நேரத்தில் வருகிறார்கள். எவ்வளவு நேர்மையான ஜட்ஜா இருந்தாலும் சரி, அவங்களை விடுவிக்கப்படுகிற வரையில அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. தப்பா இருக்கிறவங்க யாரும் பயப்படுறது இல்லை, நேர்மையா இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. எனவே கடைசி காலத்தில் நம்முடைய கோர்ட்டுக்கு வந்தால் நான் எப்படி விவகாரத்தில் ஈடுபடாம அதை மாட்டிக்கொள்ளாமல் விடுவிக்கப்பட்டு போவது என்ற கவலையிலேயே இருப்பதாலே அவர்களால் நிர்வாகத்தை நிறைய கவனிக்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் நம்மோடு அன்போடு பழகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய ஆசை வேண்டுகோள், யாரும் அதுக்கு உரியவர்கள் இங்கு இல்லை, இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லணும், 3 வருஷம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நீதிபதி தஞ்சாவூருக்கு வேணும். முதல் வேண்டுகோள், இதை நம்ம ஒரு வேண்டுகோளாகவே சீர்த்து சீர்த்து சொல்லலாம். நம்ம நம்மை விட்டு இப்போது ஓய்வு பெற்று போகிற மாவட்ட நீதி அவர்கள் இதே வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு தங்களுடைய அனுபவத்தையும் ஆற்றலையும் பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே நம்முடைய பத்மநாபன் அவர்கள், எனக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அவரோடு போய் உட்கார்ந்து ஊர் விஷயம் பேசியிருக்கிறார், ரொம்ப உற்சாகமா பேசியிருக்கிறார். நிறைய வழக்குகள் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. ஆனா எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற பொழுது எனக்கு தோன்றுகிற கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற இடம் பத்மநாபன் தான். அவரும் ஆர்வமோட பேசுவார். நீதிபதியை நினைச்சிட்டு பேசாம இருக்கிறது இல்லை. நான் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் எல்லாரையும் திட்டுறது, அதுக்கு சமாதானம் அவர் சொல்லுவார். ஆனால் மிகுந்த சமூக அக்கறையோடு அவர் செய்வார். அவர் என்ன நீதிபதிங்கிறதுக்கு அடையாளம், நான் முன்பே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்ல 20 பக்கம் எழுதிட்டு கடைசியில 4 வரி, தி லோவர் கோர்ட் வில் நாட் பி இன்ஃபுளுன்ஸ்ட் பை யுவர் ஆப்சர்வேஷன்ஸ் இன் திஸ் கேஸ். அது எதுக்கு அப்புறம் 20 பக்கம் எழுதணும்? சுப்ரீம் கோர்ட்ல எல்லா கேஸ்லயும் எழுதுறாங்க, ஹைகோர்ட்ல எழுதுறாங்க. பத்மநாபன் என்ன பண்ணுவார்னா, அப்படி ஒரு தீர்ப்பு அவர்கிட்ட மறுபடியும் வந்து நான் சப்ஜெக்டா நீட்டா அந்த 20 பக்கத்தையும் மறந்துட்டு தீர்ப்பு எழுதுவார். அப்படி ஒரு துணிச்சலான நீதிபதி, எனக்கு அது நேராகவே தெரியும். எனவே அவர் நம்மோடு அந்த இந்த பொறுப்பை, சட்ட உதவி மையத்தில் இருந்த பொறுப்பை மிகவும் பொறுப்பாக அக்கறையோடு பல நியாயங்களை கோர்ட்ல போய் பல காலம் நடக்க வேண்டிய வழக்குகளை அவரே முன்னின்று தீர்த்து வைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நம் அனைவர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் உயர் பதவிக்கு போய் மீண்டும் தஞ்சைக்கு வர வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். முதல் விஷயம் சொல்லிடணும், தஞ்சாவூர் நீதிமன்றத்தை வேற இடத்துக்கு கொண்டு போறதுன்னே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வழக்கறிஞர்கள் உட்பட நீதிமன்றம் என்பது வழக்கறிஞர்களுக்காக அல்ல, நீதிமன்றம் பொதுமக்களுக்காக. பொதுமக்கள் வருகிற இடத்துல தான் நீதிமன்றம் இருக்கணும். வெள்ளக்காரன் காலத்தில் அவன் புத்தியோட ஒரு வேலை பண்ணான். எந்த நகரத்துக்கு நீங்கள் போனாலும் கச்சேரி ரோடுன்னு ஒன்று இருக்கும். கும்பகோணத்துக்கு போங்க, மயிலாப்பூர்ல கச்சேரி ரோடு இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் இருக்கும் அந்த கச்சேரி ரோட்டில் அனைத்து பொது அலுவலகங்களும் இருக்கும். இந்த கோர்ட்ல, இந்த ரோட்ல கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, எஸ்பி இருக்கிறார், சப்ஜெயின் இருக்கு. அது பிடபுள்ளி இடம், பிடபுள்ளியா எட்டி இருக்குது. ஒருவன் வந்தால், ஒரு குடிமகன் வந்தால், எல்லா அலுவலகங்களுக்கும் ஒரே இடத்துல போவதற்கு வசதியாக வெள்ளக்காரன் செஞ்சு வச்சான். அது ஒரு எதேச்சாதிகாரம், ஜனநாயகம் அல்ல. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்முடைய காலத்துல ஒவ்வொரு அலுவலகமும் திக்காலுக்கு திக்கால் இருக்கு. ஆர்டிஓ ஆபீஸ கொண்டு போய் கலெக்டர் வீட்டுக்கு எடுத்தாப்புல கட்டி வச்சிருக்கான். இப்ப கோர்ட்டையும் கொண்டு போய் எட்டி கட்டி வச்சா மக்கள் எங்க போவார்கள்? மக்களுக்காக உள்ளது நீதிமன்றம். நமக்கு வசதியாக கலெக்டர் ஆபீஸ் வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. கலெக்டர் ஆபீஸையும் இந்த வளாகத்தையும் அதையும் சேர்த்து ஒருங்கிணைந்த அத்தனை நீதிமன்றங்களையும் இந்த ரெண்டு இடங்கள்ல கட்டிக்கொள்ளலாம். அப்புறம் இந்த கேம்ப் கோர்ட்ஸ் இருக்கு பாருங்க, டிவியில நடக்குது, லேபர் கோர்ட், ரெவன்யூ கோர்ட், ஒரு மூலையில இருக்கு. இப்படி எல்லாம் போய் அத்தனை அனைத்து நீதிமன்றங்களும் இந்த இரண்டு வளாகங்களுக்குள்ளாக கட்டப்பட முடியும். அவ்வளவு இடம் இருக்கிறது. தேவைன்னா நமக்கு பின்னால் இருக்கிற இடத்தை அக்வயர் பண்ணலாம். இதை நேரடியாக மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இது. மாநில அரசியலே அதிகாரம் உள்ளவராக நம்முடைய பழனிமாணிக்கம் அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர் தன்னுடைய செல்வாக்கினால் இதை சாதித்துக் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் கேட்டுக் கொள்கிறேன். முதல்ல நீதிமன்றம் கட்டுறதில்லை, நீதிமன்றத்திற்கென்று ஒரு நூலகம் வேண்டும். இதுவரைக்கும் அதை யாரும் யோசிச்சதாவே எனக்கு தெரியல. இது 200 ஆண்டு கால பழமையான நீதிமன்றம். இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா 1870 கட்டது இந்த கட்டடம். அந்த காலத்திலிருந்து வருகிற அத்தனை லா ஜர்னல்ஸும் சட்ட புத்தகங்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை யாரும் எடுக்கிறதே இல்லை. அத்தனை நூல்களையும் எடுத்து நீதிமன்றத்திற்கு என்று ஒரு நூலகம் இருக்க வேண்டும். நம்ம பாருக்கு ஒரு நூலகம் இருக்கணும் தனி. ஹைகோர்ட்ல போய் இப்ப வந்து ஜெராக்ஸ் கொடுக்குறோம், எல்லாரும் ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு புத்தகத்தை உடைச்சிடுறோம். அந்த காலத்துல புத்தகம் தான் கொடுக்கணும். ஹைகோர்ட்ல 11 நீதிபதி புல் பெஞ்ச் உட்கார்ந்தா ஒரு அத்தாரிட்டி சைட் பண்ணா 11 நீதிபதிகள் கையிலும் அந்த அத்தாரிட்டி அல்லது அதனுடைய ரிலேட்டட் புக்கு அந்த அத்தாரிட்டி 11 ஜட்ஜு கையிலும் இருக்கும். ஹைகோர்ட் லைப்ரரியில இருந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் அப்படிதான், ஹைகோர்ட்டுக்கு லைப்ரரி இருக்கு. அதை போல ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் நூலகம் இருக்க வேண்டும். இந்த லாஜர்னல்ஸ் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அது நம்ம கிட்ட இல்லை. இதையெல்லாம் வைத்து புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ரெக்கார்ட் ரூம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ். வெள்ளக்காரன் காலத்தில் போட்ட தீர்ப்பு, கையால் எழுதின தீர்ப்பெல்லாம் இருக்கு. அது இப்பொழுது மழை பெய்து நனைந்து அது அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யாரும் அந்த ரெக்கார்ட் ரூமா பார்க்கல. நான் இப்பொழுதுதான் அமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன், தலைமை நீதிபதியிடம் நீங்கள் பேசி ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போடுங்கள். ஜுடிஷியல் கமிஷன்ங்கிறது எல்லாரும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் கோர்ட்டு கட்டியிருக்கிறோம், நீதித்துறைக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. புதுசாக கட்டடம் கட்டி வைக்கிறார்கள். எனவே தலைமை நீதிபதி அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி, சபாடினர் ஜுடிஷியல் இருக்கிற ஒரு ஜட்ஜு, வழக்கறிஞர்கள் சார்பாக ஒருவர் இருவர், அரசு சார்பாக ஓர் இருவர் கொண்ட ஜுடிஷியல் கமிஷன் போட்டு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோர்ட்டையும் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கணும். என்ன கட்டடத்தில் இருக்குன்னு பாருங்க, சப்கோர்ட்ல இருக்கிற அது வராண்டா, அது வெள்ளக்காரங்களத்துல வராண்டா, அதுக்குள்ள ஆபீஸ் இருக்கு, அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் போய் வைக்கிறதுக்கு அடுக்கிறதுக்கே இடம் இல்ல. 1963 ஓபி ரெஜிஸ்டர் கேளுங்கன்னு சொன்னா அவரு ஒரு வருஷமா தேடிட்டு இருக்காரங்க இருக்கவர். அது அவ்வளவு குப்பையா இருக்கு. அவரால் அவரு மேல தப்பு இல்லை, வைக்க இடம் கிடையாது. முதல்ல கோர்ட்டுக்கு என்ன தேவை என்று பார்க்கணும். கோர்ட்ல உட்காரத்துக்கு நாற்காலி கிடையாது. கோர்ட்டு பார்க்கிற பொழுது மரியாதையாகவும் வருகிற கட்சிக்காரனுக்கு அது உயர்வா தெரியணும். வெள்ளக்காரங்களத்தில் பெரிய கோர்ட் கட்டி வச்சதற்கு காரணம் அவன் வந்து பார்க்கிற பொழுது ஒரு மரியாதையோட அந்த கோர்ட்டுக்கு வரணும், நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வரணும், ஒரு நல்ல எண்ணத்தோடு வர வேண்டும். நீங்க கொடாக்குடு மாதிரி கோர்ட்டு கட்டி வச்சு மேஜிஸ்ட்ரேட் ஒரு மூலையில, வக்கீல் ஒரு மூலையில, அக்யூஸ்ட் ஒரு பக்கம் நிக்கிறான், இந்த பக்கம் சாட்சி நிக்கிறான் என்று வைத்தால் யாருக்கு மரியாதை இருக்கும்? கோர்ட்டை மதிக்கவே மாட்டான். எனவே கோர்ட்டுக்குள்ள மரியாதையோடு கட்டடமும் இருக்க வேண்டும், கட்டடத்துக்குள்ளே நிகழ்ச்சிகளும் அந்த மரியாதையோடு நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட புதிய கட்டிடங்கள் வர வேண்டும். இதெல்லாம் முக்கியம் இல்லை, நாம் நல்ல பொறுப்புள்ள வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். யாரும் நம்மளை வக்கீல வந்து கட்டாயப்படுத்தல. நீ வக்கீல அவரோட யாரா கட்டாயப்படுத்தினாங்களா? நாம விரும்பி வந்தோம். இது மிகப்பெரிய வாழ்க்கை, மிகப்பெரிய தொழில். இது உப்புக்கு ஒப்புக்கு நான் சொல்லல, உண்மையாக சொல்லுகிறேன். வழக்கறிஞர்கள் இல்லாத ஒரு சமூகம் இருந்தால் அது ஒரு நாகரிகமான சமூகம் இல்லை என்று சர்வதேச மரபு சொல்லுகிறது. எந்த ஊராக இருந்தாலும் கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, வக்கீல் இருக்கிறார். வழக்கறிஞர் உதவி இல்லாமல் ஒருவரை விசாரிக்க கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கிறோம். தலைவர் அவர்கள் ஒன்று சொன்னார், பாய்காட்டை குறைக்கணும்னு சொன்னாங்கன்னு. பாய்காட்டுங்கிறது இல்லீகல் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. மறுபடியும் என்ன பாய்காட்டு? வாட் இஸ் டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் லா ஆஃப் த லேண்ட். அரசியல் சட்டம் சொல்லுகிறது, ஒவ்வொரு குடிமனையும் அது கட்டுப்படுத்துகிறது. ஆனா பாய்காட் இல்லீகல் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு அது என்ன கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம்னா, அதுக்கு கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன? நம்ம வக்கீல் கோர்ட்ட போய் அத்தாரிட்டி கொடுக்கறோமே, அந்த ஜட்ஜ் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்றத நாம் கேட்கலன்னா மேல இருக்க நீதிபதி எப்படி கேட்பாரு? நாம் பாய்காட் வைக்கணுங்கிறது என்னன்னா அது கையாளாகத்தனம். நமக்கு வேண்ட கோரிக்கைகளுக்காக நாம் குரல் கொடுப்போம், அதுக்கு போராடுவோம். நியாயமான முறையில் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். கோரிக்கைகள் என்பது நீதிக்காக இருக்க வேண்டும், நியாயத்துக்காக இருக்க வேண்டும், பொதுமக்களின் நன்மைக்காக இருக்க வேண்டும். நமக்கு குறைகள் இருந்தால் அதை ஒரு சராசரி குடிமகன் தன்னுடைய குறையை எப்படி தீர்த்துக் கொள்வானோ அதே சட்ட வழிமுறையில் நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் ஹை யூ மே பி, நோபடி ஈஸ் எபவ் லா. சட்டத்துக்கு நாம கட்டுப்படவில்லை என்றால் வேறு யார் கட்டுப்படுவார்கள்? சட்டத்தை நாம் மதிக்க கற்றுக்கொண்டால் நமக்கு மரியாதை இருக்கும். ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்தி முடித்துக் கொள்கிறேன். சந்திரசூட் என்கிற நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் நடந்த ஒரு லா செமினாருக்கு வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், வி ஆர் அவேர் தட் யூ ஹேவ் சாலட் Fallen in our standard. We are not up to the mark made by our predecessors, the first period of first judges. We have fallen in our standard, we are aware. Because we have fallen in our standards because the bar has fallen in its standard. என்று சொன்னார். சட்டத்தை நாம் உருவாக்குகிறோம், நாம் சொல்வதை வைத்துத்தான் நீதிபதி எழுதுகிறார். அதனால்தான் ஒவ்வொரு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தினுடைய அலுவலராக நம்முடைய மரபு சொல்லுகிறது. எவ்ரி அட்வொகேட் இஸ் அன் ஆபீசர் ஆஃப் கோர்ட். வி ஆர் எய்டிங் த கோர்ட் டு அரைவ் அட் ஜஸ்டிஸ். வி மே பி பிளீடிங் ஃபார் சம் இண்டிவிஜுவல் பட் அல்டிமேட்லி வி ஆர் சர்விங் த கோர்ட் அண்ட் ரெண்டரிங் ஜஸ்டிஸ் டு சொசைட்டி. அந்த பெருமையை நான் காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
வாணம் அனைவரும் போல இருக்கிறது. அடுத்து நமது தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் என்பர் வேலு கார்த்திகேயன்.
இந்த தகுதிமிக்க விழாவின் தலைவராக வீட்டிருக்கக்கூடிய தஞ்சை வழக்கறிஞருடைய சங்கத்தினுடைய தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் மதியழகன் அவர்களே, ஆற்றல் மிகு செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் வடிவேல் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய முன்னாள்